الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون وقال تعالى ومن يعمل من الصالحات من ذكر أو أنثى وهو مؤمن فأولئك يدخلون الجنة ولا يظلمون نقيرا وقال صلى الله عليه وسلم أكرموا أولادكم وأحسنوا أدبهم وقال صلى الله عليه وسلم علموا أولادكم وأهليكم الخير فأدبوهم கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய மார்க்க பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தையும் ஸலாமையும் கூறியவனாக ஆரம்பம் செய்கிறேன். இந்த நேரத்திலே சமுதாய முன்னேற்றத்தில், சமுதாயத்தை உருவாக்குவதில் பெண்களின் பங்களிப்பு என்ன, பெண்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பற்றிய சில விஷயங்களை அல்லாஹுவின் வேதத்தின் ஒளியிலும் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையின் ஒளியிலும் உங்களோடு பரிமாறிக்கொள்ள கலந்துரையாட ஆசைப்படுகின்றேன். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றுதான், அதாவது இந்த இஸ்லாமிய மார்க்கமாக அங்கீகரித்த அல்லாஹ் ஒருவன்தான். ஏனைய பொய்யான மதங்கள், பொய்யான கொள்கைகள், சமயங்கள் பெண்களை எப்படியெல்லாம் இழிவுபடுத்திக் கொண்டிருந்தன என்பதை இனம் காட்டி பெண்களும் நான் படைத்த படைப்புதான், ஆண்களையும் நான் தான் படைத்தேன், பெண்களையும் நான் தான் படைத்தேன், ஆண்களுக்குள்ள கண்ணியத்தை போன்று பெண்களுக்கு நான் கண்ணியத்தை வழங்கியிருக்கிறேன் என்று பெண் சமுதாயத்தை அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே கண்ணியப்படுத்தினான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்சாப் உடைய 13வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், யா ஐயுஹன்னாஸ் இன்னா கலக்னாகும் மக்களே, நாம் உங்களை படைத்தோம் ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண்ணிலிருந்து என்று அல்லாஹு தஆலா மனித சந்ததியின் தோற்றமாக ஆணையும் பெண்ணையும் ஒரே சம அந்தஸ்திலே கூறி ஆண்களுக்குரிய அந்த அந்தஸ்தை, அல்லாஹுவின் படைப்பு என்ற அந்த உரிமையை, அந்த கண்ணியத்தை பெண்களுக்கும் அல்லாஹ் வழங்குகிறான். அமல்களை பொறுத்தவரை, செயல்பாடுகளை பொறுத்தவரை அல்லாஹு தஆலாவிடத்திலே ஓர் ஆண் நன்மைகள் செய்தால் எப்படி அல்லாஹுவிடத்திலே நற்கூலி அடைவாரோ அது போன்றுதான் ஒரு பெண் நன்மை செய்தாலும் அல்லாஹுவிடத்திலே நற்கூலியை அடைவாள், அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவாள், சொர்க்கத்தை அடைவாள் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய மாறுபட்ட இடங்களிலே, பல்வேறு இடங்களிலே திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லுகின்றான். 4வது அத்தியாயத்தின் 124வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நல்ல அமல்கள் யார் செய்தாலும், நல்ல அமல்கள் யார் செய்தாலும், ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, அடிப்படை நிபந்தனை என்ன, வஹுவ முஃமினுன், ஈமான் சரியாக இருக்க வேண்டும், ஈமான் தௌஹீத் நம்பிக்கை, அல்லாஹுவை மட்டுமே வணங்குகிறவர்களாக, அல்லாஹுவை மட்டுமே வணக்கத்திற்குரியவனாக ஏற்றுக்கொண்டவர்களாக, வணக்க வழிபாடுகளை அல்லாஹுவிற்கு மட்டும் தூய்மைப்படுத்தி சுத்தமாக செய்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்த ஆண்கள் பெண்கள் சொர்க்கம் செல்வார்கள். அவர்கள் சிறிதளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். என் சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா கூறுகிற ஒரு உண்மையை இக்காலகட்டத்திலே சற்று அழுத்தமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த வசனத்தை உங்களுக்கு கூறியது அமல்கள் செய்யும் போது, தொழும் போது, நோன்பு வைக்கும் போது, ஜகாத்து கொடுக்கும் போது, ஹஜ் செய்யும் போது, இன்னும் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வணக்க வழிபாடுகளை செய்யும் போது எப்படி ஆண் நன்மை பெறுகிறானோ, கூலி பெறுகிறானோ, அதே போன்று கூலியை, நன்மையை, அல்லாஹுவின் அருளை, அல்லாஹுவின் பொருத்தத்தை ஒரு மூமினான முஸ்லிமான பெண்ணும் அடைகிறாள். இதிலே இன்னொரு ஒரு விஷயத்தையும் நாம் ஆழமாக, அழுத்தமாக, சரியாக, தெளிவாக புரிய வேண்டும். அது என்னவென்றால், அல்லாஹு தஆலா அமல்களை, இபாதத்துகளை சொல்லும் போது நிபந்தனை ஒன்றை சொல்லுகின்றான். வஹுவ முஃமினூன், ஈமான் கொண்டவராக, ஈமான் உடையவராக இருக்க வேண்டும். ஈமான் என்றால் என்ன? அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிழ்முன் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். ஈமான் என்றால் இறை நம்பிக்கையிலே ஷிர்க், இணை வைத்தல் கலக்கப்பட்டு இருக்கக்கூடாது. எந்த இறை நம்பிக்கையிலே இணை வைத்தல் என்ற அசுத்தம் கலக்கப்பட்டு விடுமோ, இபாதத் ஈமான் என்பது சுத்தம், இணை வைத்தல் ஷிர்க் என்பது அசுத்தம், நஜிஸ். இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன் ஃபஜ்தனிபுர் ரிஜ்ஸ மினல் அவ்சான். நீங்கள் சிலை வணக்கம் என்ற அசுத்தத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபியே, அசுத்தத்தை விட்டு நீங்கள் விலகி விடுங்கள் என்று சொல்கிறான். இந்த ஈமானிலே இணை வைத்தல் கலந்து விடக்கூடாது. வணக்க வழிபாடுகளை செய்கிற முஸ்லிம் அல்லாஹுவிற்கு மட்டுமே செய்ய வேண்டும். அதுதான் அல்லாஹுவிடத்திலே நாம் செய்கிற ஒப்பந்தம். சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ் நமக்கு இதை நினைவூட்டுகின்றான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகிறோம். இந்த இடத்திலே ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிறான். ஐங்கால தொழுகையில் மட்டுமல்ல, அந்த ஐங்கால ஃபர்லான தொழுகைக்கு முன்னால் உள்ள சுன்னத்தான, பின்னால் உள்ள சுன்னத்தான தொழுகையிலே வணக்க வழிபாடுகளை அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் செய்யாதே. சில ஒப்பந்தங்களையும் அல்லாஹ் தக்பீர் கட்டுவதற்கு முன்னால் அல்லது தக்பீர் கட்டியதற்கு பின்னால் வாயால் சொல்ல வைக்கிறான், நம்பிக்கையால் சொல்ல வைக்கிறான். குல் இன ஸலாதி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு وبذلك امرت وانا اول المسلمين. நபியே, நீ சொல்வீராக, என் தொழுகை, வனுசுகி என் அனைத்து வணக்க வழிபாடுகளும், வமஹ்யாய என் வாழ்வும், வமமாதி என் மரணமும், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலங்களை படைத்து வளர்த்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்விற்கு தான். அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை, பங்காளி இல்லை, கூட்டாளி இல்லை, அவனுக்கு சமமானவர் இல்லை, அவனுக்கு நிகரானவர் யாரும் இல்லை. இப்படித்தான் எனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது, இதற்கு கட்டுப்பட்டவர்களில் நான் முதன்மையானவனாக இருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் செய்கிறான். ஆனால் இன்று கைசேதத்திற்குரிய கவலைக்குரிய செய்தி என்னவென்றால், நம் முஸ்லிம்களிலே பலருக்கு இந்த எச்சரிக்கை தெரியாது. சூரத்து ஸுமர் 39வது அத்தியாயத்தின் 65வது வசனத்தை படித்து பாருங்கள். யாரை பார்த்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான்? முஹம்மது ரசூலுல்லாஹை பார்த்து எச்சரிக்கை செய்கிறான். வலக்கது ஊஹிய இலைக் வயலல்லதீன மின் கபலிக் லயின் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக வலதகூனன்ன மினல் காஸிரீன். நபியே, உமக்கும் உமக்கு முன் சென்ற இறை தூதர்களுக்கும் வஹியின் மூலமாக தெளிவாக அறிவிக்கப்பட்டு விட்டது. என்ன செய்தி அறிவிக்கப்பட்டது? லைன் அஷ்ரக்த, நபியே நீ இணை வைத்தாலும், அல்லாஹு அக்பர், நபியே நீ இணை வைத்தாலும் உன் அமல்கள் எல்லாம் நாசமாகிவிடும், நீ நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவாய். அல்லாஹ் யாரை பார்த்து எச்சரிக்கை செய்கிறான்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை விட தௌஹீதை அறிந்தவர் யாரும் இருக்க மாட்டார்கள், தௌஹீதை செயல்படுத்தியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் அந்த தூதரின் மீது குர்ஆனை இறக்கினான், அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக ஹிக்மா என்ற ஞானத்தை இறக்கினான் அவர் மீது. அந்த தூதருக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், நபியே என்னுடைய சட்டம் நீதி என்னவென்றால், நீங்கள் நபியாக ரசூலாக என்னுடைய ஹபீபாக ஹலீலாக இருந்தாலும், நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய நுபுவத்து பறிபோகிவிடும், உங்களுடைய அமல்கள் பறிபோகிவிடும், மறுமையிலே நரகத்தில் செல்லுகிற நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவீர். சூரா பனி இஸ்ரவேல் 17வது அத்தியாயம் 21வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், லா தஜ்அல் மஅ அல்லாஹி இலாஹன் ஆஹர் ஃபதக்உத மஸ்மூமன் மக்தூலா. இதே அத்தியாயத்தினுடைய 39வது வசனத்தை அல்லாஹ் முடிக்கும் போது, வலா தஜ்அல் மஅ அல்லாஹி இலாஹன் ஆஹர் ஃபதுல்கா ஃபி ஜஹன்னம மலூமன் மத்ஹூரா. நபியே, அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வை தவிர இன்னொருவருக்கு நீ செய்தால் உன்னை நரக நெருப்பிலே தூக்கி எறியப்படும். நாம் எவ்வளவு அல்லாஹுவை பயப்பட வேண்டும். நம் வணக்க வழிபாட்டிலே இணை வைத்தல் கலந்துவிடக் கூடாது என்பதற்காக சூரத்துல் பையினாவிலே அல்லாஹ் சொல்கிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ் வணக்க வழிபாடுகளை அவனுக்கு நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது கலப்பற்ற முறையிலே செய்ய வேண்டும் என்று சொல்கிறான். கலக்கப்பட்ட வணக்க வழிபாடு அல்லாஹுவிற்கு தேவையில்லை. கலப்படம் செய்யப்பட்ட சுஜூத், கலப்படம் செய்யப்பட்ட பிரார்த்தனை, கலப்படம் செய்யப்பட்ட நேர்ச்சை, எதுவாக இருந்தாலும் தூய்மையாக, அலா லில்லாஹி தீனுல் காலிஸ். சூரத்து ஸுமருடைய 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தூய்மையான வணக்க வழிபாடுகள் தான் என்னிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். இன்று உள்ள முஸ்லிம் என்ற நம் சகோதர சகோதரிகளின் நிலைமைகளை நீங்கள் பார்த்தீர்களா? எப்படி மாற்றார்கள் அந்நியர்கள், இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வெளியில் இருப்பவர்கள், ஊருக்கு ஒரு கோயில், தெருவுக்கு ஒரு கோயில், ஜில்லாவுக்கு ஒரு பெரிய கோயில், ஸ்டேட்டுக்கு ஒரு பெரிய கோயில், நாட்டுக்கு ஒரு பெரிய கோயில் என்று வைத்திருப்பார்களோ, அது போன்று முஸ்லிம் என்ற மக்கள், அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள், தெருவுக்கு ஒரு தர்கா, அல்லாஹுவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட மஸ்ஜிதிலே ஒரு தர்கா, இங்கே அல்லாஹுவை தொழுவார்கள், அங்கே சென்று அடங்கி இருக்கிற ஒரு நல்லவரிடத்திலே அல்லாஹ் அறிந்தவன் அவரை பற்றி அவரிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹ்விற்கு நேர்ச்சி செய்வார்கள், அங்கேயும் சென்று நேர்ச்சி செய்வார்கள், அல்லாஹுவை தொழுவார்கள், அல்லாஹுவை காபாவிலே முஸ்லிம்கள் தவாஃபு செய்வது போன்று அந்த கபரை தவாஃபு செய்கிறார்கள், காபாவுடைய ஹஜரல் அஸ்வதை முஸ்லிம்கள் தொட்டு முத்தம் கொஞ்சுவது போன்று கபர்களை தொட்டு முத்தம் கொஞ்சுகிறார்கள், நேர்ச்சி செய்கிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், முஸ்லிம்கள் பள்ளிவாசல்களிலே அல்லாஹ்விற்காக எழுத்துக்காப்பு இருப்பார்கள் என்று, கபர்களிலே சென்று வியாழக்கிழமை இரவுகளிலே எழுத்துக்காப்பு இருக்கிறார்கள். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள், இவர்களெல்லாம் முஸ்லிம்களாக இருக்க முடியுமா? இல்லை, இவர்கள் முஷ்ரிக்குகள், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் கூறுகிறான், இணை வைப்பவருடைய நன்மைகளை அல்லாஹ் பாழ்படுத்தி விடுகிறான் என்று. அடுத்த சகோதரர்களே, ஒரு ஏனென்றால் நம்முடைய சப்ஜெக்ட், நம்முடைய தலைப்பு பெண்களுடைய தலைப்பாக இருப்பதால் இந்த அளவிற்கு இந்த தௌஹீதுடைய விஷயத்தின் பக்கம் உங்களுடைய கவனத்தை திருப்பியவனாக, உங்களுடைய வணக்க வழிபாடுகள், உங்களுடைய அமல்கள், உங்களுடைய இன்றைய சமூக கலாச்சாரங்களை மற்றும் ஒரு முறை, மீண்டும் ஒரு முறை குர்ஆனோடு நம்முடைய முன்னோர்கள் சிறப்பிற்குரிய வழிகாட்டிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய அந்த வழிமுறைகளோடு ஒத்து பார்த்து பரிசீலனை செய்யுங்கள். நம்முடைய உண்மையான முன்னோர்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலைமுறையால் நம்முடைய ஊரிலே நமக்கு முந்தியவர்கள் முன்னோர்கள் அல்ல, அப்படி பார்த்தால் அதற்கு முந்தி அதற்கு முந்தி என்று பார்த்தால் எங்கேயாவது ஒரு கோயிலிலே அவர்கள் மணி அடித்துக் கொண்டிருப்பார்கள். அதுபோன்று இன்றும் நாம் சென்று கோயிலிலே மணி அடிக்க முடியுமா? அவர்களும் நம்முடைய முன்னோர்கள் என்று. நம்முடைய முன்னோர் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய முன்னோர் என்றால் ஈமானிலே இஸ்லாமிய வழிகாட்டுதலிலே நமக்கு முன்னால் சென்றவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. எங்கேயாவது சஹாபாக்கள் கபருக்கு பூமாலை போட்டதை நீங்கள் படித்திருக்கிறீர்களா? எங்கேயாவது ஒரு நபி தோழர் ரசூலுல்லாஹ்வுடைய கபரை தவாஃப் செய்ததாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எங்கேயாவது ஒரு நபி தோழர் ரசூலுல்லாஹ்வுடைய கபரிலே படுத்து புரண்டதாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரை முத்தம் போட்டதாக பார்த்திருக்கிறீர்களா? ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு நேர்ச்சி செய்ததாக பார்த்திருக்கிறீர்களா? ரசூலுல்லாஹ்வுடைய கபரிலே ஏத்துக்காப் இருந்ததாக பார்த்திருக்கிறீர்களா? அங்கே அறுத்து பழியிட்டதாக பார்த்திருக்கிறீர்களா? அவர்களுக்கு நேர்த்து செய்ததாக பார்த்திருக்கிறீர்களா? இல்லை அன்பிற்குரியவர்களை, எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி என்றால் நேர் வழி பெற்ற அவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள். அவர்களுடைய வழியில் தான் நாம் செல்ல வேண்டும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை நம்முடைய சமூகம் ஏதோ ஒரு பெயர் அளவிற்கு மாற்றார்கள் எல்லாம் இஸ்லாத்தை பற்றி அவர்கள் தரக்குறைவாக பேசுகிறார்கள் அல்லது விமர்சனம் செய்கிறார்கள் என்பதற்காக முஸ்லிம்களுக்கு கல்வி கொடுப்பதற்கோ அல்லது முஸ்லிம்களுக்காக மதரசாக்கள் மசூதிகளை நிறுவுவதிலோ அவர்கள் இப்போது முன் வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், உண்மையில் ஒரு ஆர்வத்தில் வந்திருந்தாலும் வரவேற்கிறோம். இல்லை, ஏதோ ஒரு வகையிலே ஒரு நல்ல ஒரு முயற்சியை எடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதே சமயத்திலே இங்கே நாம் கவனிக்க வேண்டிய அடிப்படை செய்தி என்னவென்றால், முதலில் ஆண்களாகிய எங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், உண்மையில் குர்ஆனை ஹதீஸை சரியாக புரிந்து படித்து சரியாக புரிந்து பெண்களை எப்படி வளர்க்க வேண்டும், பெண்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், பெண்களை எப்படி பராமரிக்க வேண்டும், பெண்களுக்கு என்னென்ன ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்கள் செய்திருக்கிறார்களா என்று கேள்வி கேட்டால், எத்தனை பேர் தான் பெற்ற பெண் குழந்தைக்கு தௌஹீதை ஈமானை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், தான் பெற்ற பெண் குழந்தைக்கு இத்தாஅத்துல்லாஹ் இத்தாஅத்து ரசூல் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், எத்தனை தந்தை தன் மகளை திருமணம் முடிக்கும் போது கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை குறித்து, கணவனோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கங்களை குறித்து, கணவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை குறித்து அறிவுரை கூறியிருக்கிறார்கள். இங்கு எத்தனையோ சகோதரிகள் கூடியிருக்கிறார்கள், திருமணம் முடித்தவர்களும் இருக்கலாம். உங்களுடைய தந்தை உங்களை திருமணம் முடித்த போது உங்களை அழைத்து உங்களை அமர வைத்து நீ என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களா? உங்களுக்கு நகை வாங்குவதற்கு, உங்களுக்கு உடை வாங்குவதற்கு, ஆடை வாங்குவதற்கு, உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு தெரு தெருவாக கடை கடையாக அடைந்த உங்கள் பெற்றோர் உங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்கு, உங்களுடைய இறையச்சத்தை பாதுகாப்பதற்கு, உங்களுடைய பொறுப்பை உங்களுக்கு உணர்த்துவதற்கு, என் மகளே நீ நாளை ஒரு தாயாக மாறப்போகிறாய், பிள்ளைகளை பெற்றெடுக்கப் போகிறாய், ஒரு சமுதாயத்தை உருவாக்கப் போகிறாய், உன்னுடைய குணம் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய இறை நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், ஒரு வீட்டின் தலைவியாக நீ மாறப்போகிறாய், உன்னுடைய ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய பரிசுத்தம் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய பத்தினித்தனம் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய வணக்க வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹுவை கொண்டு அச்சுறுத்தி மறுமையை நினைவூட்டி நபியின் ஒழுக்கங்களை நபியின் பொன்மொழிகளை கூறியிருக்கிறார்களா? கேவலம் என்ன தெரியுமா, எத்தனை திருமண நிகழ்ச்சிகளுக்கு சென்ற போதெல்லாம் தலைகுனிந்து திரும்ப வர வேண்டிய நிலை என்ன என்று பார்த்தால், அங்கே நாகூர் அனிபா பாட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய திருமணம் அங்கே பாட்டு கச்சேரி நடந்து கொண்டிருக்கிறது. இன்று சற்று அதிகமாகிக் கொண்டே வருகிறது இந்த சமூக சீர்கேடுகள், கலாச்சார சீரழிவுகள். பல இடங்களிலே தங்களை செல்வந்தர்கள் பணக்காரர்கள் என்று சொல்லுகின்ற இந்த மக்கள், தங்களை தாங்களே மேல்தட்டு மக்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள், மார்க்கத்தை பொறுத்தவரை இவர்கள் மட்டமானவர்கள், மிருகத்திற்கு சமமானவர்கள், கேவலமானவர்கள், அல்லாஹ்வால் அவனுடைய தூதரால் சபிக்கப்பட்டவர்கள். இவர்களுடைய நினைப்பிலே இவர்கள் மேல்தட்டு மக்கள், ராயல் ஃபேமிலிஸ், மேல்குடி மக்கள். எப்படி அந்நியர்களை பின்பற்றி மேடைகளிலே ஆண்களும் பெண்களும் டான்ஸ் ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், இன்னும் எத்தனை சமூக சீரழிவுகளை அவர்கள் அரங்கேற்றுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பாடாக. என் அன்பிற்குரியவர்களே, முதலிலே தவறு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் ஆண்களிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஒரு தகப்பன் தன் பெண் பிள்ளையை கொஞ்சுவதிலே, அவர் அந்த பிள்ளையை சீராட்டி வளர்ப்பதிலே அக்கறை காட்டுகிறவன், அந்த பிள்ளையின் வெறும் பொருளாதார கல்வியை பற்றி சிந்திப்பவன் அந்த பெண் பிள்ளையின் மறுமையை பற்றி சிந்திப்பதில்லை, அந்த பெண் பிள்ளையின் ஒழுக்கத்தை பற்றி இறை அச்சத்தை பற்றி சிந்திப்பதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகவே தான் குறிப்பாக சொன்னார்கள், குறிப்பாக சொன்னார்கள், யாருக்கு மூன்று பெண் பிள்ளைகள் இருந்து, யாருக்கு மூன்று பெண் பிள்ளைகள் இருந்து அவர் அந்த பெண் பிள்ளைகளுக்கு அழகிய முறையில் ஒழுக்கங்களை கற்பித்து, ஈமானை இஸ்லாமை அஹ்லாக்கை கற்பித்து, இறை நம்பிக்கையை இறைவனுக்கு வழிபடுவதை நற்குணங்களை கற்பித்து அழகிய முறையில் வளர்க்கிறாரோ அந்த பெண் பிள்ளைகள் குன்னலஹு சித்ரம் மினன்னார். இந்த பெண் பிள்ளைகள் அந்த தகப்பனுக்கு நாளை மறுமையிலே நரகத்திலிருந்து அவரை தடுக்கக்கூடிய திரையாக தடையாக இருப்பார்கள். இந்த ஹதீஸை இன்று ஒரு நாள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நம்முடைய சமுதாயத்தின் நிலைமையே தலைகீழாக மாறிவிடும். என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பெண் பிள்ளைகளை தர்பியா செய்வது, ஏன், ஒரு பெண்ணை திருத்தினால்தான், ஒரு பெண்ணை சீர்திருத்தம் செய்தால்தான், ஒரு பெண்ணை நெறிப்படுத்தினால்தான், ஒரு பெண்ணை இறை நம்பிக்கை உள்ளவளாக ஆக்கினால்தான், ஒரு பெண்ணை ஒழுக்கம் உள்ளவளாக மாற்றினால்தான், ஒரு பெண்ணை அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற உணர்வோடு அந்த பிள்ளையை கொண்டு வந்தால்தான் ஒரு சமூகத்தை ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு பெண்ணை உருவாக்காமல், ஒழுக்கமுள்ள இறை நம்பிக்கையுள்ள மூமினான பெண்ணை உருவாக்காமல் ஒரு சமூகத்தை உருவாக்க முடியாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். குர்ஆனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்ததை விட அழகிய முறையில் யாராவது புரிய முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காஃபிர்களுக்கும் உதாரணம் சொல்கின்றான், மூமினானவர்களுக்கும் அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். எப்படி உதாரணம் சொல்கிறான் தெரியுமா? எத்தனையோ நபிமார்கள், ரசூல்மார்கள், நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களில் இருந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் அவர்கள் வரை 100,000 மேற்பட்ட நபிமார்கள், அதிலே பல ரசூல்மார்கள், இவர்களுடைய பெயர்களை எல்லாம் அல்லாஹ் குறிப்பிடவில்லை. சூரத்து தஹ்ரீம் 66வது அத்தியாயத்தின் 10, 11, 12 மூன்று வசனங்களை படித்து பாருங்கள். இறை நம்பிக்கை, ஈமான், இஸ்லாம், அல்லாஹ்
குறிப்பிடுகின்றான், وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين ومريم ابنة عمران التي أحسنت فرجها فنفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين.
இவ்வளவு அழகாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இறை நம்பிக்கையாளர்கள் மூமின்களுக்கு உதாரணம் சொல்கின்றான், இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். இந்த ரெண்டு உதாரணங்களுக்கும் அல்லாஹ் பயன்படுத்துவது யாரை? பெண்களைத்தான் பயன்படுத்துகிறான். காஃபிரானவர்கள் இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் இரண்டு உதாரணங்களை சொல்கின்றான், ஒன்று நூஹுடைய மனைவி, இன்னொன்று லூத்துடைய மனைவி. இரண்டு நபிமார்களுடைய மனைவி அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியார்களில் சாலிஹான நல்ல அடியார்களில் நல்ல அடியார்களுக்கு மனைவிகளாக இவர்கள் இருந்தார்கள், ஆனால் அவர்களுடைய மார்க்கத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபஹானதாஹுமா, அந்த நபிமார்களுக்கு இவர்கள் மாறு செய்தார்கள். எனவே அவர்கள் நபிமார்களாக இருந்தும் இவர்களுக்கு எந்த பலனையும் கொடுக்க முடியவில்லை. ஃபலம் யுகுனியா அன்ஹுமா மின் அல்லாஹி ஷைஆ. முடிவு என்ன? அல்லாஹ் கூறினான், நீங்கள் நரகத்தில் நுழையக்கூடியவர்களோடு நுழைந்து விடுங்கள் நரகத்திற்குள் என்பதாக. ஒரு இறை மறுப்புக்கு, இணை வைத்தலுக்கு, இறை தூதருக்கு மாறு செய்யும் அந்த அடிப்படையை அல்லாஹ் விளக்கும் போது சொல்லுகிற உதாரணம் யாரை யாரை சொல்கிறான்? பெண்ணை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். அதுவும் எப்படிப்பட்ட பெண்? நூஹுடைய, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி. எந்த நபிமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர்வழிக்கு ஒளிவிளக்காக ஆக்கினானோ அந்த நபிமார்களிடத்தில் வாழ்ந்தும், அவர்களுக்கு கீழே வாழ்ந்தும், அவர்களுடைய அரவணைப்பிலே வாழ்ந்தும் ஈமானை, இஸ்லாமை ஏற்கவில்லை என்றால் அதைவிட ஒரு கேடுகட்ட, ஒரு துர்பாக்கியம், ஒரு மிக மோசமான நிலை இருக்குமா? இருக்காது. ஆகவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்தில் அந்த ரெண்டு பெண்களின் உதாரணங்களை சொல்லுகின்றான். அடுத்து ஈமான், இஸ்லாம், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவது, தீன் என்று வரும்போதும் இரண்டு பெண்களை அல்லாஹ் உதாரணமாக சொல்லுகின்றான். அந்த ரெண்டு பெண்களுடைய பெயர்களை மட்டும் அல்லாஹ் குறிப்பிடவில்லை. ஏனென்றால் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஒருவரை ஏற்றுக்கொள்கிறான் என்றால், அல்லாஹ் ஒருவரை விரும்புகிறான் என்றால் அவர்களுடைய பெயரை பார்ப்பதில்லை, அவர்களுடைய அழகை பார்ப்பதில்லை, அவர்கள் பேசுகிற மொழியை பார்ப்பதில்லை, அவருடைய தந்தையை அல்லாஹ் பார்ப்பதில்லை, அவருடைய வம்சத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை, அவருடைய நிறத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹ் பார்ப்பது எதை தெரியுமா? லையனால் அல்லாஹ் அலுஹுமுஹா வலதிமா உஹா வலாக்கியனாலு தக்குவா மின்கும். அல்லாஹ் இந்த உள்ளத்தில் உள்ள தக்குவாவை, அச்சத்தை பார்க்கிறான், அல்லாஹ்வுடைய பயத்தை பார்க்கிறான், ஈமானை பார்க்கிறான். இந்த ஈமானை கொண்டு அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், அங்கீகரித்துக் கொள்கிறான். யாராக இருந்தாலும் சரி, ஒரு நபியின் மனைவி அல்லாஹுவை மறுத்தால், ஒரு நபியின் மனைவி ஒழுக்கம் கெட்டவளாக மாறினால் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவளாக மாறிவிடுவாள். ஒரு நபிக்கு மனைவியாக இருந்தாலும், ஒரு ரசூலுக்கு மனைவியாக இருந்தாலும் அல்லாஹுவை புரியவில்லை என்றால், அல்லாஹுவிற்கு அடிபணியவில்லை என்றால், அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு சிரம் தாழ்த்தவில்லை என்றால், மறுமையை நம்பவில்லை என்றால், சொர்க்கத்தை நம்பவில்லை என்றால், ஹலாலை ஹராமை பேணவில்லை என்றால் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவளாக ஆகிவிடுவாள். அதே நேரத்திலே அல்லாஹுவின் எதிரிகளில் ஒருவனாகிய, அதுவும் எதிரிகளில் மிகப்பெரிய எதிரியாகிய, தன்னைத்தானே ரப் என்று கூறியவன், தன்னைத்தானே ரப் என்று கூறியவன், அத்தகைய எதிரி ஃபிரௌன், அவன் திருமணம் முடித்த பெண் ஆசியா, அவனுடைய மனைவி ஆசியா ரழியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் மறுமையினால் வரை ஓதப்படுகிற அவனுடைய அந்த குர்ஆனிலே அந்த பெண்ணை பற்றிய வரலாற்றை ஓதும்படியாக மூமின்களின் மீது கடமையாக்கினான். தன்னுடைய நபிக்கு இறக்கிய வேதங்களில் சிறந்த வேதமாகிய அந்த அல் குர்ஆனிலே அவர்களை அல்லாஹ் சிலாகித்து சொல்லுகின்றான் என்றால், எந்த அளவு அல்லாஹ் அந்த பெண்ணை விரும்பி இருப்பான் பாருங்கள், அல்லாஹ் அந்த பெண்ணை எப்படி நேசித்திருப்பான் பாருங்கள். ஒரு எதிரி ஃபிரௌன், தன்னை இறைவன் என்று சொன்னவன், மக்களை கொன்று குவித்தவன், அல்லாஹ்வின் அடியார்களாகிய இஸ்ரவேலர்களுடைய ஆண் பிள்ளைகளை, ஆடுகளை, மாடுகளை அறுப்பது போன்று அறுத்தவன், அல்லாஹ் அந்த ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் அங்கீகரித்தான், ஏற்றுக்கொண்டான், பொருந்து கொண்டான், சந்தோஷப்பட்டான். அந்த பெண்ணை எனக்கும் உங்களுக்கும் உதாரணமாக அல்லாஹ் சொல்கின்றான், நபிக்கு உதாரணமாக சொல்கின்றான். ஏனென்றால் வரபல்லாஹு மசலல் லில்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உதாரணமாக நான் சொல்கிறேன் என்றால், நம்பிக்கை கொண்டவர்கள் முதலாமவராக யார் வருவார்கள்? யார் வருவார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் வருவார்கள், உமர் வருவார்கள், உஸ்மான் அலி வருவார்கள் ரழியல்லாஹு அன்ஹும், அந்த சஹாபாக்களுடைய கூட்டம் வருவார்கள், அடுத்து நாமும் வருவோம். என்ன சொல்கின்றான் அந்த பெண்ணை பற்றி? அந்த பெண்ணுடைய எந்த தன்மை அல்லாஹ்விற்கு பிடித்தமானது? ஃபிரௌனின் மனைவி என்பதாலா, அரசு என்பதாலா? அவற்றையெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அரசனாக்குவது, ஆண்டியாக்குவது, ஏழையாக்குவது, பணக்காரனாக்குவது, அழகை கொடுப்பது, அசிங்கத்தை கொடுப்பது, மொழியை கொடுப்பது, இனத்தை கொடுப்பது, நிறத்தை கொடுப்பது, உயரமாக்குவது, குட்டையாக்குவது, இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய செயல், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய விதி. இதை வைத்து அல்லாஹ் முடிவு செய்ய மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், அந்த பெண், அந்த பெண் மறுமையை தேர்ந்தெடுத்தாள், என்னை பொருந்து கொண்டாள். இஸ் காலத் ரப்பி பினிலி இந்தக பைதன் ஃபில் ஜன்னா, என் இறைவா, ரப்பி என் இறைவா, எப்படி அழைத்திருப்பார்கள். அந்த அழைப்பு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளியான காரணத்தால் தான் அரிசுக்கு மேலுள்ள அரிசின் அதிபதி பதில் கொடுத்து விட்டான், ரப்பி என் இறைவா. இன்று நாமும் தான் அழைக்கிறோம் நுனி நாவின் மூலமாக. அல்லாஹுவை நம்பாமல், அல்லாஹுவை நேசிக்காமல், அல்லாஹுவை புகழாமல், அல்லாஹுவை அறியாமல் ஒரு முஸ்லிம் கேவலமாக இருக்கிறது. தான் அணுகிற கால் செருப்பை அறிந்திருக்கிறான், தன் ஆடையை தேர்ந்தெடுக்கிறான், தன்னுடைய வீட்டை பற்றி பெருமை பேசுகிறான், தன்னுடைய செல்போனை பற்றி பேசுகிறான், தன்னுடைய வாட்சை பற்றி பேசியிருக்கிறான். முஸ்லிமே, என்றாவது ஒரு நாள் அல்லாஹுவை பற்றி பேசியிருக்கிறாயா? என்றாவது ஒரு நாள் அல்லாஹுவின் பெருமையை எடுத்து சொல்லியிருக்கிறாயா? உன்னுடைய ரப்புடைய மகிமையை உணர்ந்து உன் கண்களில் இருந்து கண்ணை சிந்தி இருக்கிறாயா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ரஜுலுன் தக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா, அல்லாஹுவை நினைக்கும் போது கண்ணில் இருந்து கண்ணீர் சிந்தக்கூடியவன், அழக்கூடியவன் சொர்க்கத்திலே மறுமையிலே அரசுடைய நிலையிலே இருப்பான். அல்லாஹ் சொல்கின்றான் சூரத்துல் அன்பாலுடைய 5வது வசனத்திலே, வைதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலுபுஹும், அல்லாஹ் என்று சொன்னால் உள்ளங்கள் நடுங்கும் என்று சொல்கிறான். எங்கே நம்முடைய உள்ளங்களின் நிலைமை? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவை அழைத்தார்கள், ரப்பி பினிலி இந்தக பைதன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே கேட்பது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே உனக்கு அருகிலே அந்த சொர்க்கத்திலே எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தா. ஆடம்பரமான வாழ்க்கை, அரசியின் வாழ்க்கை தேவையில்லை. இது எனக்கு, எனக்கு தேவை மறுமை, எனக்கு தேவை சொர்க்கம், எனக்கு தேவை அல்லாஹுவின் பொருத்தம். அந்த பெண்கள் தான் இன்று எங்களுக்கு வேண்டும், இன்று முஸ்லிம்களுக்கு வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு வேண்டும். அவர்களைத்தான் இன்று நாம் இழக்கிறோம். இந்த துன்யாவுக்காக, இந்த துன்யாவின் ஆடம்பர வாழ்க்கைக்காக, இந்த துன்யாவின் வசதிக்காக, இந்த துன்யாவின் தேவைகளுக்காக, இந்த பொருளாதார கல்வியை படித்து ஈமானை இழந்து நிற்கிற என் சகோதரி சமுதாயமே, மறுமையை ஏன் மறந்து விட்டீர்கள்? இந்த பொருளாதார கல்வியின் மூலமாக எதை நீங்கள் சேகரித்து விட முடியும்? முந்திய அரசர்களும் மன்னர்களும் மந்திரிகளும் சேகரிக்காத செல்வத்தையா, அவர்கள் வாழாத ஆடம்பர வாழ்க்கையா நீங்கள் அடைந்து விட முடியும்? இந்த வாழ்க்கை எத்தனை நாளைக்கு? ஈமானை, மறுமையை, இஸ்லாமை இழந்த இந்த வாழ்க்கை நரக வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நிம்மதி இல்லை, இந்த வாழ்க்கையில வெற்றி இல்லை. போலியாக அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கை, கவர்ச்சியாக தெரியலாம். கார்களிலே செல்வது, செல்போன்களிலே பேசுவது, டிவி பார்ப்பது, இன்டர்நெட், இவையெல்லாம் ஒரு கவர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் மறுமையை இழக்க நேரிடும், மன நிம்மதியை இழக்க நேரிடும், அல்லாஹ்வின் பொருத்தத்தை இழக்க நேரிடும், கபரிலே ஒளியை இழக்க நேரிடும், கபரின் வேதனைக்கு ஆளாக நேரிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஈமான் யத்தீம் ஒரு பெண் உருவாக வேண்டும் என்றால், ஒரு பெண் அல்லாஹ்வின் அடியாராக மாறி இந்த சமுதாய புரட்சியை செய்ய வேண்டும் என்றால் அங்கே ஈமான், இறை நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆகவேதான் ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உலகத்திலே முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு எதிரியாக வந்த அரசர்களிலே, மன்னர்களிலே, அதிகாரிகளிலே ஃபிரௌனை விட ஒரு கொடுங்கோலன் வந்திருக்க மாட்டார். அவனுக்கு மனைவியாக இருந்த அந்த பெண், யாருக்கு? அவனுக்கு மனைவியாக இருந்த அந்த பெண் தன் கணவனை பயப்படவில்லை, அவனுடைய அதிகாரத்தை பயப்படவில்லை, அவனுடைய படையை பயப்படவில்லை. ஃபிரௌனுடைய வேதனை என்றால் கேட்பவர்கள் எல்லாம் நடுங்கி விடுவார்கள், அதை பயப்படவில்லை. யாரை பயந்தார்கள்? அல்லாஹ்வை பயந்தார்கள். இந்த வரலாறை படித்த காரணத்தால் தானே சுமையா உயிர் கொடுத்தார்கள், உருவானார்களா இல்லையா? இந்த சமுதாயத்திலே எங்கே சுமையாக்கள் என்று, சுமையாக்கள் என்று பெயர் தாங்கிகள் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஈமானை சுமந்த, ஈமானுடைய ஒளியை ஜோதியை சுமந்த சுமையாக்கள் எங்கே? எப்படி வேதனை செய்தான் தெரியுமா ஃபிரவுன்? தன் மனைவியை விலங்குகளிட்டு அழைத்துச் செல்ல கூறினான். என்ன செய்யுங்கள், இவள் ஈமானை நிராகரித்து என்னை இறைவனாக ஏற்றுக்கொண்டால் அழைத்து வந்து விடுங்கள், இல்லை என்றால் கீழே படுக்க வைத்து உயரமான இடத்திலிருந்து ஒரு பெரும் பாறையை போட்டு இவளை நசுக்கி விடுங்கள் என்று கூறினான். கை கால்கள் விலங்கிடப்பட்டிருக்கின்றன, படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அம்மையார் மேலிருந்து பாறையை உருட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். கேட்கிறார்கள், என்ன செய்ய போகிறாய்? சொல்லுகிறார்கள், நான் மூசாவின் இறைவனை நம்பிக்கை கொண்டேன், ஹாரூனின் இறைவனை நம்பிக்கை கொண்டேன். யா அல்லாஹ், இந்த வேதனை எத்தனை நாளைக்கு, இந்த கொடுமை எத்தனை நாளைக்கு? அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கூட அது போதுமானது. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் சாவு உண்டு, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் மரணம் உண்டு. என்ன சுகபோகமாக வாழ்ந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கையை அனுபவித்தாலும் சரி, மரணம் உண்டு. யா அல்லாஹ், எனக்கு இந்த துன்யாவுடைய சுகம் வேண்டாம், இந்த துன்யாவுடைய இன்பம் வேண்டாம், எனக்கு வேண்டுவதெல்லாம் என்ன? உன்னிடத்திலே சொர்க்கத்திலே ஒரு வீடு வேண்டும். அல்லாஹ் அக்பர். இந்த துஆவை கேட்கிறார்கள், அல்லாஹ் அவருடைய உயிரை வாங்கிக் கொள்கிறான். அதற்கு பிறகுதான் அவர்களுடைய ஜனாதாவின் மீது அந்த கல்லை போடுகிறார்கள். அவர்களோ எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், அங்கே அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று. அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான் பாருங்கள். அன்றுக்குரியவர்களே, இங்கே இந்த பெண்ணை அல்லாஹ் ஏன் உதாரணமாக சொல்லுகின்றான்? ஈமான் மறுமை, ஆகிரஸ், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, சொர்க்கத்தை நம்பினார்கள், சொர்க்கத்தை வேண்டினார்கள், அதற்காக அர்ப்பணிப்பு செய்தார்கள், அதற்காக அர்ப்பணிப்பு செய்தார்கள். இன்று நமக்கும் அவர்களுக்கும் உள்ள இடைவெளி வித்தியாசம் என்ன? நாம் நம்பிக்கை கொள்கிறோம், வாயால் சொல்லுகிறோம், ஆனால் அர்ப்பணிப்பு என்று வரும்போது பின்னால் தங்கிவிடுகிறார்கள் பலர். தியாகங்கள் என்று வரும்போது அவர்கள் ஒதுங்கிக் கொள்ளுகிறார்கள். உலக வாழ்க்கையின் வறுமையை பார்த்து, உலக வாழ்க்கையின் சோதனையை பார்த்து பயந்து விடுகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், அந்த பெண்ணுடைய துஆவை, வனஜினி மின் ஃபிரவுன வ அமலிஹி, என்னை பாதுகாத்துக் கொள் ஃபிரவுனிடமிருந்து, அவனுடைய செயல்பாட்டிலிருந்து. யா அல்லாஹ், அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக. அடுத்த அன்பிற்குரியவர்களே, இம்ரானுடைய மகள் மரியமை அல்லாஹ் உதாரணமாக சொல்லுகின்றான். இவர்களும் ஒரு நபி அல்ல, இவர்களும் ஒரு நபி அல்ல, ஒரு இறைநேசர், ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல பெண். நபிமார்களின் குடும்பத்திலே பிறந்த ஒரு பெண், நபிமார்களின் குடும்பத்திலே பிறந்தாலும் ஈமான் இருந்தால் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஈமான் இல்லை என்றால் நூஹ் நபியினுடைய மனைவியை போன்று, நூஹ் நபியினுடைய மகளை போன்று. இவர்களிடத்தில் இருந்த அந்த ஈமான், அந்த ஒழுக்கம், அந்த குணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தன் கற்பை பாதுகாத்துக் கொண்டான், தன் கற்பை பாதுகாத்துக் கொண்டான். ஒரு முஸ்லிமான பெண்ணிடத்திலே இருக்க வேண்டிய அடிப்படை ஒழுக்கம், ஒரு முஸ்லிமான பெண்ணிடத்திலே ஈமானுக்கு பிறகு இருக்க வேண்டிய தகர்க்க முடியாத, தவிர்க்க முடியாத, மறுக்க முடியாத, அதிலே எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ள முடியாத அடிப்படை பண்பு, அவள் தன் கற்பை பாதுகாக்க வேண்டும். சூரத்து நிசாவுடைய 35வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நல்ல பெண் யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்லக்கூடிய டெஃபினேஷன், அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விளக்கம், நல்ல பெண் யார் தெரியுமா? கானிதாத், அல்லாஹ்விற்கும் கணவனுக்கும் கட்டுப்படக்கூடியவள். என் அன்பிற்குரிய சகோதரிகளே, இந்த இடத்திலே ஒன்றை தெளிவாக அழுத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு பெண் தான் படித்த படிப்பின் காரணமாக, அல்லது தன் தந்தையின் செல்வத்தின் காரணமாக, அல்லது தன் அழகின் காரணமாக, அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தால் தன் கணவனுக்கு பணிய மறுத்தால், தன் கணவனுக்கு கீழ்படிய மறுத்தால், தன் கணவனை இலக்காரமாக, கண்ணிய குறைவாக நினைத்தால், அந்த பெண் தொழுதாலும் நோன்பு வைத்தாலும் வணக்க வழிபாடுகளை செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே நல்ல பெண்ணாக ஆக மாட்டாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அன்சாரி பெண் வருகிறார், சில விளக்கங்களை கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விளக்கங்களை எல்லாம் சொன்னதற்கு பிறகு அந்த பெருடத்திலே கேட்கிறார்கள், அதா துபாலின் அன்றி, உனக்கு கணவன் இருக்கிறாரா? சொல்லுகின்றார்கள், ஆம் யா ரசூல் அல்லாஹ். அப்படியா, நீ எப்படி நடந்து கொள்கிறாய் அவரோடு? யா ரசூல் அல்லாஹ், என்னுடைய சக்திக்கு உட்பட்ட எதிலும் நான் அவருக்கு குறைவு செய்வதில்லை. அப்போது சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் சகோதரியே, மூமினான பெண்ணே, அல்லாஹுவை பயந்துகொள், அல்லாஹுவை பயந்துகொள். உன்னுடைய கணவன் ஒன்று உனக்கு சொர்க்கமாக இருப்பான் அல்லது நரகமாக இருப்பான். என்ன பொருள்? நீ அவனுக்கு கீழ்படிந்து அவனுக்கு பணிவிடை செய்து நல்லவளாக நடந்தால் அதன் மூலமாக நீ சொர்க்கத்திற்கு செல்லுவாய், இல்லை என்றால் நீ நரகத்திற்கு செல்லுவாய். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கீழ்படிந்து நடந்தாலோ அவள் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே எட்டு வாசல்களிலே அனைத்து வாசல்களிலும் வழியாக அவளுடைய பெயர் கூறி அழைக்கப்படும். சிந்தித்து பார்த்தீர்களா? ஆகவே ஒரு முஸ்லிமான பெண், தன்னை முஸ்லிம் மூமின் என்று சொல்பவள், தொழுகையாளி, வணக்கசாலி, அல்லாஹுவின் வேதத்தை, மறுமையை நம்புகிறேன் என்று சொல்பவள், தன்னுடைய அழகினால், தன்னுடைய அறிவால், தன்னுடைய படிப்பால், தன்னுடைய குலத்தால், எந்த ஒன்றின் காரணமாவது தன்னுடைய கணவனை நிராகரித்தால், தன்னுடைய கணவனை மதிக்கவில்லை என்றால், அவளுக்கு கீழ்படியவில்லை என்றால், அல்லாஹுவின் வேதத்தின்படி, நபியின் கூற்றின்படி அவள் நல்லவள் அல்ல. ஃபஸ்ஸாலிஹாது கானிதாதுன் ஹாஃபிதா. முதலாவது தன்மை என்ன? ஒரு நல்ல பெண் என்றால் அல்லாஹுவிற்கும் அவனுடைய கணவனுக்கும் கட்டுப்பட்டவளாக இருக்க வேண்டும். அடுத்து சொல்கிறார், ஹாஃபிதாதுன் லில் கைபி பிமா ஹஃபிதல்லா, தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்பவளாக இருக்க வேண்டும். ஒரு துக்கமான செய்தி என்ன தெரியுமா அன்பிற்குரியவர்களே? இன்றைய காலகட்டத்திலே முஸ்லிம் மக்கள் கல்வியிலே கவனக்குறைவாக இருந்த காரணத்தால் இந்த பொருளாதார கல்வியை ஒரு காலத்திலே அலட்சியம் செய்துவிட்ட காரணத்தாலும் இன்று முஸ்லிம் மக்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளை அந்நியர்களுடைய கல்லூரிகளிலே, அதுவும் ஆண்களும் பெண்களும் கலந்து படிக்கின்ற அந்த கோ எஜுகேஷன் என்ற முறையிலே படிக்க வைக்கக்கூடிய நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் படிக்க வைப்பதினால் அங்கே ஏற்படுகிற சமூக சீர்கேடுகள் என்ன? எத்தனை மாணவிகள் படிக்கும் போதே அந்நிய ஆண்களோடு பேசுகிற, பழகுகிற, அவர்களோடு தனிமையில் இருக்கிற தீய பழக்கங்களுக்கு ஆளாகி விடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பிற்குரியவர்களே, மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை சொல்லும் போது அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அவர் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்டார். எனவே நம்முடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சியாகிய ஈசா என்ற மகவை அந்த மரியமுக்கு நாம் தந்தை இல்லாமல் பிறக்க செய்தோம். ஃபனஃபஹ்னா ஃபீஹி மிர் ரூஹினா. அடுத்து என்ன? வஸத்தகத் பி கலிமாத் ரப்பிஹா. ஈமான், தன் இறைவனுடைய அத்தனை வாக்குகளையும், தன் இறைவனுடைய அத்தனை செய்திகளையும், பி கலிமாத் ரப்பிஹா வ குதுபிஹி, உண்மை என்று நம்பினால் ஈமான் அசைக்க முடியாமல் இருந்தது, இறை நம்பிக்கை வலிமையாக இருந்தது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிறார்கள், மகளே மகளே, நான் உனக்காக உணவு கொண்டு வருகிறேன், ஆனால் இங்கே பார்த்தால் பழங்களும் பழங்கள் குலை குலையாக இருக்கின்றனவே, இந்த உணவுகள் எல்லாம் எங்கே வந்தது? குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹராப் வஜத இந்தஹா ரிஸ்கா. கேட்கிறார்கள், இந்த உணவு எங்கிருந்து வந்தது? மரியம் வளரும் பிள்ளை, இன்னும் பெரிய வயதை அடையவில்லை, குழந்தையாக 7, 8, 9 வயதுள்ள பெண் பிள்ளையாக இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய வார்த்தையை பாருங்கள், காலத் ஹுவ மின் இன்தில்லா இன்னல்லாஹ யர்சுக்கு மன் யஷா பிகைரி ஹிசாப். அல்லாஹ் எனக்கு இந்த உணவை கொடுத்தான், அல்லாஹ் நாடினால் எப்படி வேண்டுமானாலும் கொடுப்பான், எங்கிருந்து வேண்டுமானாலும் கொடுப்பான். இந்த இடத்திலே ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன், ஒரு முஸ்லிமான ஒரு ஆண், அவனுடைய குணம், அவனுடைய இறை நம்பிக்கை, அவனுடைய ஒழுக்கம் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் நிலையிலே உங்களிடத்திலே பெண் கேட்டு வருகிறான். ஆனால் இந்த நிலைமை என்ன? உன்னிடத்திலே படிப்பு இல்லை, நீ எப்படி சம்பாதித்து என் பிள்ளையை காப்பாற்றுவாய்? ஒன்று தகப்பன் மறுக்கிறான் அல்லது பெண்களாகிய நீங்களே மறுக்கிறீர்கள். இவனை கட்டிக்கொண்டு எனக்கு என்ன வாழ்க்கை கிடைக்கும்? குடிசை வீட்டிலே வாழ்கிறான், மாசம் இத்தனை ஆயிரம் தான் சம்பாதிக்கிறான், என்னுடைய வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக கழியும் என்று ஒரு வெறும் பொருளாதாரத்தை காரணமாக வைத்து, உலக தரத்தை காரணமாக வைத்து, ஈமானை இஸ்லாமை நற்குணங்களை கொண்ட மணமகன்களை நிராகரிக்கக்கூடிய மறுக்கக்கூடிய பெண்களுக்கு மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உதாரணமாக திகழ்கிறார்கள். என்ன உதாரணம்? அப்படி செய்யாதீர்கள். ஏன்? அல்லாஹுவை நம்பினால் அல்லாஹ் ரிஸ்க்கை கொடுப்பான். எங்கிருந்து கொடுத்தான்? ஏழையை பணக்காரனாக ஆக்குபவன், பணக்காரனை ஏழையாக ஆக்குபவன் யார்? அல்லாஹ். ஒரு நொடியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏழையை செல்வந்தன் ஆக்க முடியும், பெரிய பணக்காரனை ஏழையாக்க முடியும். அன்பிற்குரியவர்களே, மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய அந்த குணத்தை அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுக்கு அல்லாஹுவின் மீது நம்பிக்கை இருந்தது. ஜக்கரியா ஒரு நபிக்கு சொல்கின்றார்கள், அல்லாஹ் எப்படி நான் வேண்டுமானாலும் கொடுப்பான். கடைசியிலே கொடுத்தானா இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கொடுத்தான்! தந்தை இல்லாமலும் என்னால் ஒரு குழந்தையை படைக்க முடியும். இந்த ஈமானின் காரணமாகத்தான், இந்த தக்வாவின் காரணமாகத்தான், தன்னுடைய விருப்பத்திற்குரிய, தன்னுடைய நேசத்திற்குரிய, தன்னுடைய விசேஷ அருளுக்குரிய ரசூல்மார்களில் ஒருவராகிய நபி ஈசாவை சுமக்கக்கூடிய அந்த தாய்மையை மரியமுக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்றால், ஏன் கொடுத்தான்? ஏன் கொடுத்தான்? மரியமிடத்திலே இருந்த அந்த சுத்தம், மரியமிடத்திலே இருந்த அந்த கற்பு, மரியமிடத்திலே இருந்த அந்த ஈமான். வஸத்தகத் பிகலிமாதி ரப்பிஹா வகுதுபிஹி வகானத் மினல் கானிதீன். அல்லாஹ்விற்கு பணிந்து வணக்க வழிபாடுகள் செய்கிற பெண்களில், ஆண்களில் ஒருவராக அவர் இருந்தார். என் சகோதரிகளே, இன்று நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திலே வணக்க வழிபாடுகள் எங்கே? குறிப்பாக பெண்களை எடுத்துக்கொண்டால், இன்று பார்க்கும் போது 80% பெண்கள் ஃபர்லான தொழுகைகளை தொழுவதே இல்லை என்று சர்வே கூறுகிறது. முஸ்லிம் பெண்களிலே வீடு வீடாக சென்று நீங்கள் கணக்கெடுத்தால், 80 பெண்கள் தொழுகை இல்லாமல் இருக்கிறார்கள், தொழ தெரியாமல் இருக்கிறார்கள். இல்லை என்றால் ஹஜ் செய்ததற்கு பின்னால் தொழுது கொள்ளலாம், 50 வயதிற்கு பின்னால் தொழுது கொள்ளலாம், பேரம் பேட்டி எடுத்ததற்கு பின்னால் தொழுது கொள்ளலாம் என்று இருக்கிறார்கள். அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான்? வணக்க வழிபாடுகளிலே திளைத்தவர்களிலே ஒருவராக அவர் இருந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அன்னை ஜைனப் பின்த் ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இறை வணக்கத்தை பற்றி சஹீஹுல் புகாரியிலே எழுதப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். பள்ளியிலே பார்த்தால் ஒரு தூண், இரண்டு தூண்களுக்கு இடையிலே கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. கேட்கிறார்கள், இது எதற்காக கட்டப்பட்ட கயிறு? ஏதாவது துணி காயப்போட யாரும் கயிறு கட்டிட்டீங்களா? அன்பிற்குரியவர்களே, அன்னை ஆயிஷா சொல்லுகின்றார்கள், அவர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களிலே ஒருவர், இவரும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களிலே ஒருவர். அன்னை ஆயிஷா சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இது வேறொன்றும் கிடையாது, உங்களுடைய மனைவி ஜெயினபுடைய வேலை என்று. ஏன் கட்டினார்கள்? அவர்கள் இரவிலே மஸ்ஜிதிலே நின்று தொழுகிறார்கள். அப்படி தொழும்போது தூக்கம் மிகைத்து அல்லது அசதியால் கீழே விழுந்து விடக் கூடாது என்பதற்காக அந்த கயிறை தாங்கி பிடித்துக் கொள்கிறார்கள். எத்தகைய வணக்க வழிபாடு பாருங்கள். இன்று நம் சகோதரிகளிடத்திலே எங்கே அந்த வணக்க வழிபாடுகள்? இரவிலே அமர்ந்தால், சென்ற இதற்கு முந்தைய பேச்சுகளிலே கூட அதிகமாக சொன்னார்கள், இந்த டிவியின் இந்த சீரியல்களின் கலாச்சாரங்கள், பெரும்பாலான நேரங்கள் பெண்களுடைய நேரங்கள் அனாச்சாரங்களை அசிங்கங்களை பார்ப்பதிலே, அல்லாஹ் ஹராமாக்கிய காரியங்களை பார்ப்பதிலே கேட்பதிலே கழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வணக்க வழிபாடு செய்யக்கூடிய பெண்களில் ஒருவராக இருந்தார் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கின்றார். அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, ஒரு முஸ்லிம் பெண் எப்போது ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்றால், முதலிலே அந்த பெண் ஈமானை உடையவளாக, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவளாக, மறுமையை நம்பிக்கை கொண்டவளாக, தன்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை புரிந்தவளாக இருக்க வேண்டும், அதை மதிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும், அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும், மறுமையை ஆழமாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவளாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தீன் இது எனக்கு பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய தீனை நான் பாதுகாத்தால் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், அல்லாஹ்வை நான் திருப்திப்படுத்தினால் அல்லாஹ் என்னை சந்தோஷமாக வைப்பான். ஒரு கணவனால் ஒரு பெண்ணை சந்தோஷமாக வைக்க முடியாது, ஒரு தந்தையால் ஒரு பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை தேடிக் கொடுக்க முடியாது, அல்லாஹ் நாடாமல். ஆகவே ஒரு பெண் முதலில் அல்லாஹ்வோடு தனக்குள்ள தொடர்பை சீர்படுத்த வேண்டும். முதல் கனெக்ஷன் அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை சீர்படுத்த வேண்டும். தொழுகையை சரியாக நிறைவேற்றுவதன் மூலமாக, ரமதானுடைய நோன்பை பேணுவதன் மூலமாக, தன்னுடைய செல்வத்திற்குரிய ஜகாத்தை சரியாக ஒவ்வொரு வருடமும் முறையாக கொடுப்பதன் மூலமாக, ஹஜ் கடமையானால் சரியான மஹரமோடு அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதன் மூலமாக, ஒவ்வொரு நாளும் அல்லாஹுவின் வேதத்தை ஓதுவது கொண்டு தன்னுடைய அல்லாஹுவோடு தனக்குள்ள அந்த உறவை, ஈமானிய அந்த தொடர்பை உறுதிப்படுத்திக் கொள்வதன் மூலமாக, காலை மாலை அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலமாக, அல்லாஹுடைய வேதத்தின் கருத்துக்களை சட்டங்களை படித்து தெரிந்து கொள்வதன் மூலமாக, நபியினுடைய அந்த வழிமுறைகளை அந்த ஒழுக்கங்களை தான் முதலிலே படித்து புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் ஒரு பெண் முதலிலே ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவளாக மாற முடியும். அதற்குண்டான ஏற்பாட்டை செய்யக்கூடிய பொறுப்பு ஆண்களுக்கு இருப்பது போன்று பெண்களும் அதை சுயமாக தேட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். யாரெல்லாம் இஸ்லாமை ஏற்றார்களோ, ஆணோ பெண்ணோ, அவர்கள் இல்மை தேடுவது கட்டாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார்கள். நீங்கள் உருவாகுவது மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கொடுத்தார்கள். இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. உங்களில் எல்லோரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்பை குறித்து அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரணை செய்வான் என்று சொல்லும் போது, ஒரு ஆண் தன் குடும்பம் அனைத்திற்கும் பொறுப்பாளனாக இருக்கிறான். ஒரு பெண் வல் மர்அது ரஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறாள். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. இந்த ஹதீஸை கேள்விப்பட்டதற்கு பிறகும் இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த பெண்ணிடத்திலே அவளுடைய அந்த பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படும் என்று கூறியதை கேட்டதற்கு பிறகு, ஒரு முஸ்லிமான பெண் குடும்பத்திலே தன் பொறுப்பை உணரவில்லை என்றால், அல்லது எனக்கு இந்த வீட்டிலே சமைப்பது, துவைப்பது, வீட்டை பெருக்குவது, இதை தவிர எனக்கு வேறு வேலை இல்லை என்று நினைத்தால், அவள் ஒரு முஸ்லிமானவளாக இருக்க முடியாது. அவள் ரசூலுல்லாஹி தூதராக ஏற்றுக்கொண்டவளாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ இந்த பொறுப்பை உங்கள் மீது சுமத்தி விட்டார்கள். கணவனுடைய குடும்பத்திலே அவனுடைய பிள்ளைகளை வளர்ப்பது, அவர்களை பாதுகாப்பது, அவர்களுக்கு ஒழுக்கங்களை சொல்லி மூமின்களாக அவர்களை உருவாக்குவதை உங்களின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கி விட்டார்கள். இங்கே இன்னொரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? ஒரு தந்தை பிள்ளையை வளர்ப்பதை விட ஒரு தாயுடைய வளர்ப்புதான் அதிக ஊடுருவல் உடையதாக, குழந்தையின் குணத்திலே, குழந்தையின் இறை நம்பிக்கையிலே, குழந்தையின் ஆளுமையிலே, குழந்தையின் அந்த உருவாக்கத்திலே அதிக பங்கு வகிக்கிறது. இதற்குரிய உதாரணங்களை குர்ஆனிலிருந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது பார்த்தீர்கள் அல்லவா, நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு மனைவி காஃபிரானவள், இவளுக்கு பிறந்தவன்தான் அந்த வெள்ளப்பிரளயத்திலே மூழ்கிய நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகன். யாருக்கு பிறந்தவன்? இந்த காஃபிரான மனைவிக்கு பிறந்தவன். அவன் மீது நபி நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பிரியம் வைத்திருந்தார்கள், பாசம் வைத்திருந்தார்கள். யா புனையர்க்கம் மானா, என் செல்ல பிள்ளையே என்னோடு வந்துவிடு என்று கெஞ்சினார்கள். அவன் கூறினான், லா, வரமாட்டேன், ஏதாவது மலைக்கு சென்று அங்கே நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று கூறினான். பார்த்தீர்களா, ஒரு தந்தை நபியாக இருந்தும் தாய் காஃபிராக இருந்த காரணத்தால், தாயிடத்திலே ஈமான் இஸ்லாம் ஒழுக்கம் இல்லாத காரணத்தால் மகன் எப்படி உருவானான்? காஃபிராக அல்லாஹ்வுடைய வேதனையை கண்கூடாக பார்த்ததற்கு பிறகு கூட அவனுக்கு ஈமான் வரவில்லை. அடுத்து இன்னொரு உதாரணம், நம்முடைய நபி ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மூதாதையர்களிலே ஒரு இறை தூதர் வருகிறார். மக்காவை செழிப்பாக்கியவர் யார் அவர்கள் யார் நீ சொல்லுங்க பார்க்கலாம். பெண்கள் பக்கத்திலிருந்து மக்காவை செழிப்பாக்கிய மக்காவிலேயே தங்கிய இறை தூதர் ஒருவர் ரசூலுல்லாஹுவின் வம்சத்தின் முதல் தகப்பனார் யாராவது சொல்ல முடியுமா? யாரு? இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இவரை ஒரு மூமினாக ஒரு முஸ்லீமாக ஒரு இறைச்சம் உள்ளவராக வளர்த்தது அவருடைய தந்தையாகிய இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களா, அவருடைய தாயாராகிய ஹாஜர் அவர்களா? யார் வளர்த்தார்கள்? தாயார் ஹாஜர் வளர்த்தார்கள், தந்தை வளர்க்கவில்லை. ஏன்? குழந்தையாக இருக்கும் போதே, பால்குடி குழந்தையாக இருக்கும் போதே கொண்டு வந்து விட்டு விட்டு சென்று விட்டார்கள், அவ்வளவுதான். திரும்ப ஓடி விளையாடும் போது வருகிறார்கள், யா புனைய இன்னி அரா பில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபந்துர் மாதா தரா. பார்த்தவுடனே குழந்தையை தூக்கி என்ன சொல்கிறார்கள்? மகனே, உன்னை அறுப்பதாக பலஸ்தீனிலே நான் ஒரு கனவு பார்த்தேன், நீ என்ன சொல்ல போகிறாய்? அந்த குழந்தை 7 வயதுடைய அந்த குழந்தை பேசுகிற பேச்சை பார்த்தீர்களா? யா அபதி ஃபஅல் மா துமர் ஸதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரீ. என் தந்தையே, என்னை அறுப்பது போன்றா நீங்கள் கனவு கண்டீர்கள்? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, உங்களுக்கு ஏவப்பட்ட இந்த கனவிலே உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள், அல்லாஹ் நாடினால் நான் பொறுத்துக் கொள்வேன், பொறுமையாளர்களிலே இருப்பேன். 7 வயதிலே தன்னுடைய கழுத்து தன் தந்தையின் கரத்தால் அறுபடுவதை சகித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ஈமானை, அல்லாஹ்விற்காக பலியிடப்படுவதை விரும்பக்கூடிய, நேசிக்கக்கூடிய, தன்னுடைய உயிரை துச்சமாக மதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குழந்தையை உருவாக்கினார்கள் என்றால் யார் யார் உருவாக்கியது? ஹாஜர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ஆகவேதான் அல்லாஹ் இவருக்கு ஹாஜரை பிடித்து விட்டது. ஹாஜரின் மீது அல்லாஹ்வுடைய பாசம், அல்லாஹ்வுடைய அன்பு பொழிந்து விட்டது. ஹாஜருடைய அத்தனை செயல்பாடுகளையும் அல்லாஹ் ஹஜ்ஜிலே அவனுடைய இறை வழிபாட்டிலே வணக்கமாக ஆக்கிவிட்டான். என் அன்பிற்குரிய சகோதரிகளே, இங்கிருந்து நீங்கள் உருவாக வேண்டும், இங்கிருந்து நீங்கள் உருவாக வேண்டும். உங்களுடைய குழந்தைகளின் பொறுப்பை நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ் உங்கள் மீது கொடுத்து விட்டார். அவர்களை ஒழுக்கமுள்ளவர்களாக, அவர்களை சமுதாயத்திலே அறிஞர்களாக, சிந்தனையாளர்களாக, இஸ்லாத்திற்காக உயிரை கொடுக்கக்கூடிய தியாகிகளாக உருவாக்குவது உங்கள் மீது கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், அவர்களுடைய ஒழுக்கத்தை நீங்கள் சிறப்பாக்குங்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு நன்மையை கொடுங்கள், அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சமுதாயத்தை உருவாக்குவதிலே, குறிப்பாக குழந்தை பருவத்திலே இந்த சமுதாயம் உருவாக்கப்பட்டால்தான் இவர்களுடைய குணங்கள், இவர்களுடைய இறை நம்பிக்கை, இவர்களுடைய ஒழுக்கம் சுத்தமாகும். இந்த சிறு பிராயத்திலே இவர்கள் பண்படுத்தப்படவில்லை என்றால் அடுத்து இவர்களை பெரியவர்களாக ஆனதற்கு பிறகு பண்படுத்துவது மிக சிரமம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளை குறித்து சொல்லும் போது மிக அக்கறையாக சொன்னார்கள், உங்களுடைய குழந்தை 7 வயதை அடைந்தால் தொழும்படி கட்டளை போடுங்கள். எம்மா தொழுமா? மாமா எந்திரிமா? இல்லை, அதுவல்ல, கட்டளை போடுங்கள். அப்ப கட்டளை என்று சொன்னால், 7 வயதிலே கட்டளை என்று சொன்னால், அதற்கு முன்பு பரிவோடு பாசத்தோடு அந்த பிள்ளையை நீங்கள் தொழும்போது அணைத்திருக்க வேண்டும், கொண்டு வந்து நிறுத்தி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மகள்களின் பிள்ளைகளை தான் தொழும்போது தன்னோடு ஏந்தியவர்களாக தொழுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே நிற்கும் போது தங்களுடைய மகள்களின் பிள்ளைகளை ஹசனை ஹுசைனை ஜெயினவ் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய கைகளை கட்டி கொண்டிருக்கும் போது ஏந்தி கொண்டு தொழுவார்கள். ருக்குவிலே செல்லும் பொழுது கீழே வைத்து விட்டு ருக்கு செய்வார்கள். சுஜூதிலே செல்லும் போது பிறகு எழுந்தவுடன் திரும்ப எழுந்து அழைத்துக் கொள்வார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறு பிள்ளைகளுக்கு தான் தொழும்போது அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்களை அருகிலே வைத்துக் கொண்டு தொழுகையின் மீது பாசத்தை உண்டாக்கினார்கள். இப்ப 7 வயதாக இருக்கும் போது தொழும்படி ஏவுங்கள், 10 வயதை அடைந்து அவர்கள் அவர்களை தொழுகைக்காக அடியுங்கள். என்ன அர்த்தம் தொழுகைக்காக அடியுங்கள் என்றால், அந்த தொழுகையிலே அவர்கள் அலட்சியம் செய்தால் தொழாமல் இருத்தல் என்பது 10 வயசு அடைந்த ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவன் அறவே தொழாமல் இருப்பான் என்பது, அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து அதை பின்பற்றுகிற ஒரு குடும்பத்திலே கற்பனை கூட செய்ய முடியாத ஒன்று. அதாவது 10 வயது அடைந்த ஒரு ஆண் மகனோ ஒரு பெண்மகளோ அறவே தொழவில்லை என்பது ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலே இருக்க முடியாத ஒன்று. ஏன், சிறு வயதிலிருந்தே தொழும்போது அருகிலே நிறுத்த வேண்டும், தூக்க வேண்டும். 7 வயதை அடைந்தால் தொழும்படி கட்டளை போட வேண்டும். 10 வயதை அடைந்தால் அடியுங்கள் என்றால் எதற்காக? அறவே தொழுகாமல் இருந்ததற்காக அல்ல, தொழுகையிலே அலட்சியம் செய்தால் விளையாட்டுக்கு ஓடி போயிடும், அல்லது படிப்பு என்று தொழுகையிலே அலட்சியம் செய்கிறான். அப்போது 10 வயது அடைந்தால் தொழுகைக்காக நீங்கள் அடியுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். சகோதரிகளே, ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்கு, ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். இந்த பிள்ளைகளை எப்படி உருவாக்குவது? இதற்கென்று இஸ்லாமிய மார்க்கம் வழிமுறைகளை சொல்லுகின்றது. எதற்கும் வழிமுறைகளை சொல்லாமல் அல்லாஹும் விடவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விடவில்லை. ஒரு குழந்தையை உருவாக்கும் போது முதலில் அவனுடைய ஷக்ஸியா என்று சொல்வார்கள், அவனுடைய அந்த ஆளுமை, அவனுடைய அந்த உள்ளத்தை உருவாக்க வேண்டும். இன்று என்ன, உடலை உருவாக்குவதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. பால் கொடுப்பதிலே, வேலை வேலைக்கு உணவு கொடுப்பதிலே அவனுடைய இந்த உடலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது தவிர, அவனுடைய ஆன்மாவிற்கு, அவனுடைய ரூஹ், அவனுடைய உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா? அவனுடைய ஈமானை அங்க வளர்க்கப்படுகிறது என்றால் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மஸ்ஜிதிலே வெளியேறுவதற்காக வருகிறார்கள். அங்கே பார்த்தால் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோ அல்லது ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோ ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து வாயிலே மெல்வதற்காக போடுகிறார்கள். உடனே அழைக்கிறார்கள், என் மகனே இங்கே வா. அவனுடைய வாயிலிருந்து அந்த பழத்தை எடுத்து வீசுகிறார்கள். இது தர்மத்தின் பேரித்தம்பழம், உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, நீ முஹம்மதுடைய குடும்பத்தை சேர்ந்தவன், தர்மம் நமக்கு ஹலால் அல்ல, தர்மம் நமக்கு ஹலால் அல்ல. பார்த்தீர்களா, சின்ன குழந்தையாக இருக்கும் போதே ஹராமில் இருந்து பாதுகாத்தார்கள். ஏன், இந்த ஹராமான உணவு சென்றால் ஈமானிலே அங்கே பிரச்சனை ஏற்பட்டுவிடும். இப்போது கண்டிக்கவில்லை என்றால், இந்த ஈமானை சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் அடுத்து இது விபரீதமாக மாறும். இந்த இடத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நினைவு கூறுவது மிக பொருத்தமாக இருக்கும். முந்திய சமீப, அதாவது சற்று முந்திய காலத்திலே தமஸ்கிலே சிரியாவிலே திருடுவதற்கு கைவெட்டுகின்ற தண்டனை இருந்தது இஸ்லாமிய முறைப்படி. அப்போது ஒரு நீதிமன்றத்திலே ஒரு திருடனுக்கு நீதிபதி தீர்ப்பளிக்கிறார்கள், கையை வெட்டுங்கள் என்று. அப்போது அந்த குற்றவாளியாக இருக்கிற அந்த திருடன் கோர்ட்டிலே கத்துகிறான், முதலிலே என் கையை வெட்டுவதற்கு முன்னால் என்னுடைய தாயுடைய கையை வெட்டுங்கள் என்று. யார் கையை? என் கையை வெட்டுவதற்கு முன்னால் என் தாயுடைய கையை வெட்டுங்கள். என்னப்பா செய்தி என்று நீதிபதி கேட்டால், என் தாய் என்னை சிறுபிராயத்திலே திருத்தி இருந்தால் நான் இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்க மாட்டேன், என் கை துண்டிக்கப்படும் நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேன். என்னப்பா உன் செய்தி என்று கேட்டால், என்னுடைய பழக்கம் என்ன தெரியுமா, பக்கத்து வீட்டுக்கு சென்று அவர்களுடைய கோழி விடுகிற முட்டைகளை திருடி வந்து விடுவேன், என் தாய் என்னை தட்டி கொடுப்பாள், ரொம்ப திறமசாலியா நீ ஆயிட்டே என்று. இதுதான் பிந்திய காலத்திலே ஒரு பெரிய திருடனாக மாறுகிற அளவிற்கு என்னை ஆக்கிவிட்டது. சிந்தித்து பார்த்தீர்களா, ஒரு சின்ன சின்ன தவறை குழந்தை செய்யும் போது அதை உடனே அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்தை கூறி மறுமையின் நரக தண்டனையை நினைவுபடுத்தி அந்த குழந்தையை திருத்தவில்லை என்றால் இவன் தான் நாளை சமுதாயத்திலே கொலைகாரனாக, கொள்ளையடிப்பவனாக, திருடுபவனாக, பெண்களின் கற்பை சீரழிப்பவனாக உருவாகிறான். ஆகவே அன்பிற்குரியவர்களே, முதலாவதாக ஆன்மீக ரீதியாக, ஈமானிய ரீதியாக அந்த குழந்தையை உருவாக்க வேண்டும். இறை அச்சத்தின் ரீதியாக அந்த குழந்தையை உருவாக்க வேண்டும். அடுத்து அந்த குழந்தையுடைய குணங்கள், அஹ்லாக் என்று சொல்வார்கள், நற்பண்புகள், ஒவ்வொரு சமயத்திலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும், நின்றால், உட்கார்ந்தால், குனிந்தால், படுத்தால், பேசினால், சாப்பிட்டால், வெளியே சென்றால் வந்தால், மக்களோடு எப்போதெல்லாம் தன் மகனுக்கு தன் மகளுக்கு தொடர்பு ஏற்படுகிறதோ அந்த மக்களோடு எப்படி பழக வேண்டும், என்ன குணங்கள் இருக்க வேண்டும், தன்னுடைய சகோதரனோடு, தன்னுடைய அக்காவோடு, தன் தங்கையோடு, தன்னுடைய தந்தையோடு எப்படி அவன் பழக வேண்டும் என்று குணரீதியாக அவனை உருவாக்க வேண்டும். ரூஹ் ஈமானி ரீதியாக அவனை பண்படுத்த வேண்டும். அஹ்லாக் குணரீதியாக அவனை உருவாக்க வேண்டும். அடுத்து அவனுடைய ஆளுமை திறனை, அவனுடைய அந்த மனப்பக்குவத்தை, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முஸ்லிம் கோழையாக இருப்பதை விரும்பவில்லை. ஒரு முஸ்லிம் துணிவற்றவனாக, பயந்தவனாக, மற்றவர்களை பார்த்து நடுங்கக்கூடியவனாக, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக இஸ்லாமிய மார்க்கத்தை விடக்கூடியவனாக, மற்றவர்களை பார்த்து அஞ்சக்கூடியவனாக ஒரு முஸ்லிமான ஆணோ பெண்ணோ யாரும் இருக்க முடியாது. ஆனால் இன்று என்ன, பெரும்பாலும் இன்று முஸ்லிம்கள் கோழையாக ஆகிவிட்டதற்கு என்ன காரணம், அவர்களுடைய பெற்றோர்கள் தான். சிறு பிராயத்திலிருந்தே பயமூத்தி வளர்ப்பது, யாரை கொண்டு, அல்லாஹுவை கொண்டல்ல, மறுமையை கொண்டல்ல, யாரை கொண்டு, அல்லாஹ்வுடைய படைப்புகளை கூறி, அது சைத்தானையோ இபிலீசையோ அல்லது ஜின்னையோ அல்லது ஜின் என்று இவர்கள் தமிழிலே சொல்வதை போன்று பேய், பிசாசு, மாக்காம், பூச்சாண்டி, பூதம், இப்படியெல்லாம் தன் குழந்தைக்கு இல்லாத ஒரு பயத்தை உருவாக்கி அவனை கோழையாக உருவாக்குவது. மிகச்சிறந்த ஒரு இஸ்லாமிய அறிஞர் ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை கூட இதற்கு சொல்கிறார்கள். குழந்தைக்கு திடீரென்று அது ஓடி விளையாடும் போதோ அல்லது வரும் போதோ ஒரு அடிபட்டு விடுகிறது, ரத்தம் ஏற்பட்டு விடுகிறது. பொதுவாக என்ன செய்வார், அச்சுச்சோ பிள்ளைக்கு அடிபட்டுருச்சு, ஐயோ அப்படியா ரத்தம் வருது. இந்த தாய் பயப்படுவதை பார்த்து அல்லது இந்த தந்தை பதறுவதை பார்த்து அந்த பையன் என்ன செய்கிறார், கூடுதலாக பதறி விடுகிறான், பயந்து விடுகிறான், நடுங்கி விடுகிறான். ஆகோ ரத்தமா, என்னமோ ஏதோ ஆட்சி போல இருக்கு, கோழையாக மாறுகிறான். அதே நேரத்தில் அந்த தாயோ அந்த தந்தையோ, அப்படியா அடிபட்டுச்சா, கவலைப்படாது, இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும், இதெல்லாம் நீ சந்திக்க வேண்டும் என்பதாக அந்த பையனுக்கு அந்த மகளுக்கு ஆறுதல் கூறி அதை ஒரு பொருட்டாக எடுக்காமல் அதற்கு ஒரு மருந்திட்டால் அதை சுத்தம் செய்தால் அந்த பையனுக்கு அடுத்து பயம் வருமா, கோழையாக வளருவானா, நடுங்கக்கூடியவனாக வளருவானா, வளரமாட்டான். இப்படி அன்பிற்குரியவர்களே, ரூஹுடைய ஈமானிய அந்த பண்பாட்டிலே, குணங்களின் அடிப்படையிலே, அந்த பையனின் ஆளுமையின் அடிப்படையிலே குழந்தைகளை தர்பியத்து கொடுக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக ஏற்படக்கூடிய அனைத்து விதமான விபரீதங்களையும் ஒழுங்கீனங்களையும் ஒரு பெண், ஒரு தாய் அறிந்து அது போன்ற நடவடிக்கைகளை தன்னுடைய பிள்ளைகளோடு செய்துவிடக்கூடாது. அப்படி செய்தால் பிற்காலத்திலே ஏன் இந்த பிள்ளையை பெற்றோம் என்று கவலைப்படக்கூடிய, இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி விடுவார்கள். இதிலே குறிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. பொதுவாக இந்த சமுதாயத்திலே நம்முடைய தாய்மார்களும் சரி, இதில் பல தந்தைகளும் பங்கு கொள்கிறார்கள். பிள்ளைகளை ஏசுவது அல்லது கேவலமாக பேசுவது அல்லது மட்டமாக மதிப்பிடுவது, இது சமுதாயத்திலே தவிர்க்கப்பட வேண்டிய, உடனடியாக களையப்பட வேண்டிய, உடனடியாக திருத்தப்பட வேண்டிய ஒன்று. ரெண்டு பிள்ளைங்க இருப்பாங்க, உனக்கு என்ன தெரியும், முட்டா பையன் நீ, உனக்கு ஒண்ணுமே வராது, படிப்பே வராது, புரிஞ்சு போச்சு அவ்வளவுதான், உனக்கு ஏதாவது உருப்படியா ஏதாவது செய்ய தெரியுமா, என்னைக்காவது நீ எதையாவது உருப்படியா செஞ்சிருக்கிறியா, அதுவும் இப்படி மட்டமாக பேசுவது, தனிமையில் கூட அல்ல, யாருக்கு முன்னாடி, விருந்தாளிகளுக்கு முன்னால், மற்றவர்களுக்கு முன்னால், கடை தெருவிலே, பள்ளிக்கூடங்களிலே, பொது இடங்களிலே இப்படி மட்டமாக கேவலமாக அவனை பேசும்போது அவனுடைய மனதிலே அப்படியே சன்னம் சன்னமாக படிந்து கொண்டே வருகிறது. அப்ப நம்ம ரொம்ப மட்டமானவங்க போல இருக்கு, நம்ம ரொம்ப கேவலமானவங்க போல இருக்கு நமக்கு இவ்வளவுதான் அறிவு போல இருக்கு என்பதாகவே அவனுடைய நப்சு அவனை தீமையின் பக்கம், அந்த இழி குணங்களின் பக்கம் அவனை தூண்ட ஆரம்பித்து விடுகிறது. இதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பார்த்து சொல்லும் போது, உங்களை நரகத்தில் அதிகமாக நான் பார்த்தேன் என்று கூறி அதற்கு ரெண்டு காரணங்களை சொன்ன போது என்ன சொன்னார்கள், பெண்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அதிகம் சபிக்கிறீர்கள், அவர்களை ஏசுகிறீர்கள், திட்டுகிறீர்கள் என்று சொன்னார்கள். ஆகவே பிள்ளைகளை வளர்ப்பதிலே என் தாய்மார்களே சகோதரிகளே உங்களிடத்திலே முதலிலே இருக்க வேண்டியது பொறுமை, சபுர், தன்னை அடக்கிக் கொள்ள வேண்டும். தன் பிள்ளை தப்பு செய்தால் அறிவுரைகளை கொண்டு ஒழுக்கமான வார்த்தைகளை கொண்டுதான் அவர்களை திருத்த முடியுமே தவிர, அவர்களை நீங்கள் மட்டப்படுத்தினால் கேவலப்படுத்தினால் அது அவர்கள் திருந்துவதற்கு வழி செய்யாது, மேலும் அவர்கள் கெடுவதற்கு தான் வழி செய்யும். இதற்கு விளக்கங்களை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொண்டே செல்லலாம். அதுபோன்று பிள்ளைகளுக்கு மத்தியிலே பாகுபாடு காட்டுவது, ஒரு பிள்ளையை எப்போதும் தூக்கி வைத்து கொஞ்சுவது, இன்னொரு பிள்ளையை தொடுவது கூட கிடையாது. வீட்டிற்குள் வந்தால் அல்லது ஏதாவது பொருள் வாங்கினால் ஒரு பிள்ளைக்கு மட்டுமே குறிப்பாக கொடுப்பது, இன்னொரு பிள்ளை அந்த அறைக்கு எடுத்துக்கணும். அல்லது ஒரு பிள்ளையை உயர்த்தி பேசுவது, இன்னொரு பிள்ளையை மட்டமாக பேசுவது, ஒருவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, ஒருவரை புறக்கணிப்பது, இது மிகப்பெரிய மோசமான ஒரு கெட்ட தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார். அதுவும் குறிப்பாக தன்னுடைய மனைவிமார்களிலே ஒரு மனைவியின் தூண்டுதலின் பேரால், யா ரசூலல்லாஹ், என் மனைவி அவளுக்கு பிறந்த இந்த குழந்தைக்கு நான் ஒரு அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்று விரும்பினால், அதுவும் உங்களை அதற்கு சாட்சியாக்க வேண்டும் என்று விரும்பினால், எனவே நீங்கள் இதற்கு சாட்சியாக இருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், எல்லா பிள்ளைகளுக்கும் இது போன்று நீ அன்பளிப்பு கொடுத்தாயா? இல்லை யா ரசூலல்லாஹ். அப்படியா, இந்த அநீதமான இந்த காரியத்திற்கு என்னை நீ சாட்சியாக ஆக்காதே. சாவு பைனா உலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீங்கள் சமமாக நடந்து கொள்ளுங்கள். கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்ததற்கு பிறகு உனக்கு நன்மை செய்வதிலே அனைவரும் சமமாக உன்னோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயா, அல்லது ஒரு குழந்தை உன்னை புறக்கணிக்க, ஒரு குழந்தை உன்னை ஏச, ஒரு குழந்தை உன்னை அலட்சியம் செய்ய, ஒரு குழந்தை மட்டும் உன்னை நேசிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? அந்த நிலையிலே உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பார். ஆகவே குழந்தைகளுக்கு மத்தியிலே சமமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து சகோதரிகளே, நாம் செய்கிற ஒரு முக்கியமான தவறு என்னவென்றால், குழந்தைகளை கண்காணிப்பது கிடையாது. முந்தி சொன்ன சம்பவத்திலே சிறு வயதுடைய ஹசன் எதை சாப்பிடுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்காணித்த காரணத்தால் தான் இது ஹராம், இது சதக்கா, உனக்கு ஹலால் என்று சொன்னார்கள். நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேர் வீட்டுக்கு வெளியிலே எவ்வளவு நேரங்கள் கழிக்கிறார்கள், பள்ளிக்கூடத்திலே என் மகள் என் மகன் எப்படி இருந்தார் என்ற ஆசிரியர்களிடத்திலே பள்ளிக்கூடத்தின் முதல்வரிடத்திலே சென்று நீங்கள் விசாரித்திருக்கிறீர்களா? வீட்டில் இருந்து புறப்பட்டு சென்ற போது மகனே நீ எப்படி சென்றாய், திரும்பி வரும்போது எப்படி வந்தாய் என்று தன் பிள்ளைகளை விசாரிக்கிறீர்களா? அவனுடைய குணத்திலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கண்காணிக்கிறீர்களா? அவனுடைய ஒழுக்கத்திலே ஏற்படுகிற மாற்றங்களை கண்காணிக்கிறீர்களா? பெற்றோரின் கண்காணிப்பு இல்லாத காரணத்தால் எத்தனை பிள்ளைகள் தெரியுமா இன்று புகைக்கும் பழக்கம் உள்ளவர்களாக, மதுவின் அடிமைகளாக, போதை பொருள்களின் அடிமைகளாக மாறியிருக்கிறார்கள், அல்லது தீய பெண்களின் நட்புக்கு அடிமைகளாக மாறியிருக்கிறார்கள். என்ன காரணம்? பெற்றோர்களின் கண்காணிப்பு இல்லாமை. ஆகவே முழுமையான கண்காணிப்பு இருக்க வேண்டும். ஒரு தாய்க்கு தன் பிள்ளையின் மீது அவன் யாரோடு பேசுகிறான், யாரோடு பழகுகிறான், எதை படிக்கிறான், எங்கே செல்கிறான், அவனுடைய நண்பன் யார், அவன் என்ன படிக்கிறான், அவன் எதை பார்க்கிறான் என்று முழுமையான கண்காணிப்பு இருக்க வேண்டும். அடுத்த அன்பிற்குரியவர்களே, பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்கும் போது அதற்கு ஒரு அளவு இருக்கிறது, அந்த அளவுதான் செல்லம் கொடுக்க வேண்டுமே தவிர அந்த செல்வம் அந்த பிள்ளையை ஒரு நோயாளியாக மாற்றும் அளவிற்கு ஆக்கிவிடக் கூடாது. எப்படி? எப்போதுமே பிள்ளையை கொஞ்சிக் கொண்டே இருப்பது, எப்போதுமே பிள்ளையை செல்லம் கொடுத்துக் கொண்டே இருப்பது, கடைசியில் என்னவாகும்? வெளியில யாராவது எங்கேயாவது போகும்போது நண்பர்களுக்கு இடையில சின்ன ஒரு பிரச்சனையாயிருக்கும், அவன் ஏசி இருப்பான், திட்டி இருப்பான், கடைசியில் என்ன ஆகுது இந்த பிரச்சனை, அவன் மன நோய்க்கு ஆளாகிறான், என்னை திட்டி விட்டானே, என்னை ஏசி விட்டானே என்று அழுகிறான், மனம் நொந்து கொள்கிறான். இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளை தாங்க முடியாமல் இதுதான் பிற்காலத்திலே அவர்கள் தற்கொலைக்கு ஆளாகுவதற்கு காரணமாக, கோழைகளாக மாறுவதற்கு காரணமாக மாறுகிறது. சமுதாயத்தினுடைய சவால்களை, சமுதாயத்திலே ஏற்படக்கூடிய ஏற்றம் இறக்கங்களை சகித்துக் கொள்ள முடியாத கோழைகளாக மாறுவதற்கு காரணமாகிறது. அதிலும் குறிப்பாக ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு வீரத்தை கொடுக்க வேண்டிய தாய் பல நேரங்களிலே என்ன செய்கிறாள், அந்த ஆண் பிள்ளையை பெண் பிள்ளையை போன்று பராமரிக்கிறாள். தங்கச்சேனை போடுவது, பெண் பிள்ளைக்கு உடுத்தக்கூடிய ஆடையை அந்த ஆண் பிள்ளைக்கு உடுத்தி பார்ப்பது கேவலமான பழக்கம். காஃபிர்கள் முஷ்ரிக்குகளுடைய பழக்கம் இது. ஒரு பெண் பிள்ளைக்கு கொடுக்கப்பட வேண்டிய செல்லம் வேறு, ஒரு ஆண்மகனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய செல்லம் வேறு. ஒரு ஆண்மகன் ஒரு முஜாஹிதாக, ஒரு போராளியாக, ஒரு இஸ்லாமிய வீரனாக, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக துணிவு கொண்ட ஒரு வீரனாக மாற வேண்டியவன். அவனை எப்படி மாற்றி விடுகிறார்கள்? கோழையாக வீரமற்ற நெஞ்சமுடையவனாக மாற்றி விடுகிறார்கள். என்ன காரணம் அதற்கு? அளவுக்கு அதிகமாக கொடுக்கப்படக்கூடிய செல்வம். அடுத்து சகோதரர்களே, இந்த தர்பியாவிலே பொதுவாக பெற்றோர்கள் நல்ல உதாரணமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று நிலைமை என்ன? இன்றைய நிலைமை என்ன? தாய்மார்களும் தந்தைமார்களுமே தங்களுடைய பிள்ளைகளுக்கு கெட்ட உதாரணமாக இருக்கிறார்கள். எத்தனை தந்தை புகைக்கும் பழக்கம் உள்ளவர்கள், புகையிலுக்கு அடிமையானவர்கள், இவருடைய பிள்ளை எப்படி புகைக்காமல் இருப்பான், எப்படி புகையிலுக்கு அடிமையாகாமல் இருப்பான்? ஒரு தாய், இந்த தாயே பொய்யுக்கு, கோல் சொல்வதற்கு, புறம் பேசுவதற்கு, மோசடி செய்வதற்கு, தன் கணவனை ஏமாற்றுவதிலே, அல்லது அண்டை வீட்டாருக்கு நோவினை தருவதிலே, அல்லது இஸ்லாமிய ஒழுக்கங்களை மீறுவதிலே ஒரு முன்னோடியாக இருக்கும் போது பிள்ளை யாரை பார்ப்பான்? மஸ்ஜிதிலே தொழ வைக்கக்கூடிய இமாமை பார்ப்பானா? யாரை பார்ப்பான்? முதல் உதாரணம் யார்? தாய். தாயை பார்க்கிறான், தொழுகையிலே அலட்சியம் செய்கிறான். தாயை பார்க்கிறான், பொய் பேசுகிறான். தாயை பார்க்கிறான், கோல் சொல்கிறான். தாயை பார்க்கிறான், புறம் பேசுகிறான். தாயை பார்க்கிறான், இந்த குழந்தை தாயை பார்க்கிறது. தந்தையை ஏமாற்றுகிறாள் தாய், தந்தையை அவமரியாதை செய்கிறாள். இப்படி எல்லா கெட்ட குணங்களிலும் தாயை பார்த்து பார்த்து வளரக்கூடிய இந்த குழந்தை, அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, அடுத்து மாறும்போது, அடுத்து அந்த குழந்தை வாலிபனாக மாறும்போது என்ன நிலைமைக்கு ஆளாகும்? தன் தந்தை தன் தாயை அடிப்பதை பார்த்து வளர்ந்த மகன் இவனும் என்ன செய்வான்? தான் கட்டியதற்கு பிறகு, தான் திருமணம் முடித்ததற்கு பிறகு தன் மனைவியை அடிப்பான். அல்லது தன் தாய் தந்தைக்கு மாறு செய்தவளாக இருப்பதை பார்த்தவள், தன் தாய் கணவனுக்கு மோசடி செய்தவளாக இருப்பதை பார்த்த பெண், தன் தாய் கணவனுக்கு கீழ்படியாமல் இருப்பதை பார்த்த பெண் குழந்தை, தன் தாய் தன் கணவனுடைய சொத்துக்கு துரோகம் செய்தவளாக, அல்லது தன்னுடைய கணவனின் குடும்பத்தை பிரித்தவளாக, தன்னுடைய கணவனின் தாய்க்கு, தன்னுடைய தந்தையின் தாய்க்கு, தன்னுடைய தந்தையின் தந்தைக்கு, தன்னுடைய தந்தையின் குடும்பத்திற்கு துரோகம் செய்தவளாக, குடும்பத்தை பிரித்தவளாக தன் தாயை பார்த்த குழந்தை, அடுத்து இது என்ன செய்யும்? என்ன செய்யும் இது? இது இன்னொரு வீட்டுக்கு செல்லும் போது சொல்வார்கள் அல்லவா, உருவாகிறார்களா இல்லையா, உருவாகிறார்களா இல்லையா? இந்த கெட்ட குணத்தை, இந்த கெட்ட பண்பாடுகளை வீட்டிட்டதிலே வளர்த்ததிலே பெற்றோர்கள், அதிலே குறிப்பாக தாய்மார்கள் பங்கு வகிக்கிறார்கள். தந்தையை பொறுத்தவரை பொருளாதார சுமை, குடும்பத்திற்கு பொருளாதாரத்தை தேடுவதிலே பெரும்பாலான நேரத்தை வெளியே கழித்து விடுகிறார். அவர் கொடுப்பதோ ஒரு சொற்பமான நேரத்தை தான், பிறகு மிச்சமெல்லாம் குழந்தை உங்களின் மடியிலே வளர்கிறார்கள். ஆகவே நண்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை உணருங்கள். அல்லாஹுடைய மார்க்கத்தை மதியுங்கள். அல்லாஹுடைய தீனை, அல்லாஹுடைய கட்டளையை மதியுங்கள். அல்லாஹ் ஹராமாக்கியதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அல்லாஹுவிற்காக ஒரு அர்ப்பணிப்புடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள். உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்வது என்ன? ஒரு தியாக வாழ்க்கையை, ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையை, ஒரு இறையச்சம் உள்ள வாழ்க்கையை, ஒரு ஈமான் இறை நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கையை, மறுமைக்கு விட்டிடக்கூடிய ஒரு வாழ்க்கையை, ஆகிரத்திற்காக உள்ள ஒரு வாழ்க்கையை உங்களின் வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் மாற்றினால் அல்ஹம்துலில்லாஹ், இன்றும் இன்ஷா அல்லாஹ் ஒரு இப்னு தைமியா உருவாகுவா, ஒரு இப்னு ஹஜர் உருவாகுவா, ஒரு காலித் உருவாகுவா, இன்றும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய அறிஞர்கள், அழைப்பாளர்கள், இஸ்லாமிய முஜாஹிதுகள் உருவாகுவார்கள். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கேவலத்திற்கு மேல் கேவலம், சோதனைக்கு மேல் சோதனை, இழிவுக்கு மேல் இழிவு. நீங்கள் சுமப்பது மட்டுமல்ல, நீங்கள் சந்திப்பது மட்டுமல்ல, காலம் காலம் வருகிற அத்தனை தலைமுறையும் அனுபவித்தே ஆக வேண்டும். இன்று முஸ்லிம் என்றால் யார் மதிக்கிறார்கள்? குருவி சுடுவது போன்று சுட்டுத்தல். ஒரு நாட்டையே எதிர்க்க தயார், உலகத்தையே எதிர்க்க தயார். யார் யாரை அல்லாஹ் கோழைகள் என்று சொன்னாரோ, யாரை அல்லாஹ் புறமுத்து காட்டி ஓடுவார்கள் என்று சொன்னார்களோ, அந்த இஸ்ரவேலர்கள், அந்த யகூதிகள் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட சமுதாயம், அல்லாஹ்வால் அவனுடைய அருளிலிருந்து விரட்டப்பட்ட சமுதாயம். அத்தனை உலக முஸ்லிம் நாடுகளையும், அத்தனை உலக முஸ்லிம்களையும், அவர்களுடைய உயிர்களையும் துச்சமாக மதிக்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள். என்ன வேண்டுமானாலும் செய்வோம். ஏன், என்ன காரணம், என்ன காரணம்? பொருளாதாரம் இல்லையா? ஆட்சி இல்லையா? அதிகாரம் இல்லையா? அரசாங்கம் இல்லையா? படிப்பு இல்லையா? எது இல்லை? ஈமான் இல்லை. எது இல்லை? இஸ்லாம் இல்லை. எது இல்லை? அல்லாஹ்வை பாதுகாக்கவில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாக்கவில்லை. எனவே அல்லாஹ் கேவலமாக விட்டுவிட்டான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸுக்கு சொன்னார்கள், 10 வயதுடைய பாலகனாக இருக்கும் போது தனக்கு அருகிலே அமர வைத்து சொன்னார்கள், என் மகனே, ஓ சிறுவனே, இப்னு அப்பாஸே, அல்லாஹுவை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். என் மகனே, சிறுவனே, அல்லாஹுவை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உனக்கு முன்னால் இருப்பார். அல்லாஹ்வை பாதுகாப்பது என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பது. இன் தன்சுருல்லாஹ் என் சுருக்கம், அல்லாஹுவை நீங்கள் பாதுகாத்தால், அல்லாஹ்விற்கு நீங்கள் உதவி செய்தால், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். வகான ஹக்கன அலைனா நஸ்ருல் முஃமினீன். என் சகோதரிகளே, என் சகோதரர்களே, என் சமுதாய மக்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், நம்மை பார், நீங்கள் மூமின்களாக இருந்தால் உங்களுக்கு உதவுவது என்னுடைய கடமை என்று சொல்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இன்று நாம் சீரழிக்கப்படுகிறோம், குருவிகள் சுடப்படுவது போன்று சுட்டுத் தள்ளப்படுகிறோம். இன்று முஸ்லிம் அவனுடைய வீட்டிலிருந்து, அவனுடைய குடும்பத்திலிருந்து தூக்கி எறியப்படுகிறான் என்றால் அங்கே என்ன காரணம்? அங்கே ஈமான் பறிபோகிவிட்டது, இஸ்லாம் பாதுகாக்கப்படவில்லை. ஆபாசங்கள், கேளிக்கைகள், அனாச்சாரங்கள், அசிங்கங்கள், அத்தனைக்கும் மொத்த உருவமாக ஒரு முஸ்லிமுடைய குடும்பம் மாறிக்கொண்டு வருகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அக்குலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.